கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை தியானிச்சு பார்க்க தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்புக்காக நாம் நன்றிகளை தாழ்மையோடு எடுத்து தருவோம். இந்த பஸ்காவின் நாட்களில் நம்மை நாமே சோதித்தறியவும் கர்த்தருடைய பாத்திரத்தில் தகுதியுள்ள பிள்ளைகளாய் அவருடைய கிருபையில நாம பங்கு பெறவும் தேவன் இந்த நாட்கள்ல நாம் மீண்டும் மீண்டும் அவருடைய சமூகத்துல சந்திச்சு இந்த ஒரு நோக்கில் அவருடைய வசனங்களை தியானித்து பார்க்க இந்த ஆசீர்வாதமான வாய்ப்புகளை நம்ம நடத்தி வருகிறார். அதனால சகோதர சகோதரிகளே, இந்த நாள்ல தேவன் நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் நாம் உண்மையிலேயே தனிப்பட்ட முறையில தியானிச்சு பார்த்து ஒருவேளை தேவனுக்கு பிரியமல்லாத சித்தமில்லாத காரியங்கள் நம்முடைய இதயத்துல ஒருவேளை நம்மையும் அறியாமல் நமக்குள்ள கிரியை செய்து கொண்டிருந்தால், நம்மளையும் அறியாமல் சில பலவீனங்களுக்கு உட்பட்டவர்களா நாம் நம்ம எதிர்க்கணும்னா நம்மை நாமே சோதிச்சறிஞ்சு அதுக்கு தேவனிடத்துல மன்னிப்பு பெற்றுக்கொள்வது ரொம்ப முக்கியம். அப்போ கடந்த 3 வாரங்களாக நாம் இந்த ஒரு பாடங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அப்போ முதல் பாடத்தில் நாம் பார்த்தோம், இந்த பஸ்காவின் நாட்கள் புது சக்திகள் ஒருவருக்கும் ஒரு சோதனை மிகுந்த நாட்கள். அந்த சோதனை மிகுந்த நாட்கள்ல அவர்கள் விழித்திருந்து ஜபம் செய்தால் மாத்திரம் தங்களை தாங்களே இந்த கர்த்தருடைய நீதியின் பாதையில காத்துக்கொள்ள முடியும். 2 பாடத்தில் நாம பார்ப்போம், இந்த விதத்துல தான் நாம அந்த பஸ்காவை அனுசரிக்க வேண்டும். சில முக்கியமான கண்டிஷன்ஸ், எப்படி மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு தேவன் கொடுத்திருந்தாரோ அதே போல ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்காகி நமக்கும் கூட சில நிபந்தனைகள் தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த இரவாகிய சுவிசேஷ யுகத்துல 2 மரணம் நம்மை நோக்கி மாத்திரம் இருக்கிற பொழுது எந்த மாதிரி நாம் நடந்து கொண்டால் இந்த சங்கார தூதனுக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ள முடியும், அது கூட நாம் பார்த்தோம். போன வாரம் நாம தேவன் கிருபையில தெய்வீக திட்டத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயம், பஸ்காவை பற்றி வரும் பொழுது நாம் தெரிந்து அறிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான சில அம்சங்கள். உண்மையிலேயே பஸ்கா அனுசரிக்கப்பட்ட ராத்திரி எந்த ராத்திரி? 14 ராத்திரியா அல்லது 15 ராத்திரியா? தெளிவான வசனங்கள்ல பார்த்தோம், 14 ராத்திரி தான் அங்க நடந்துச்சு. ஆனா நமக்கு இன்னும் நல்லா தெரியும், யூதர்கள் இன்னும் கூட 15 ராத்திரியில தான் அவங்க கடைபிடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும் போது பாரம்பரியத்துக்குள்ள தங்களை அவர்கள் உட்படுத்தி கொண்டு அந்த உண்மையிலேயே நிஜமான பஸ்காவில் ஆடு எப்ப அடிக்கப்பட்டதோ அதை மறந்துட்டு அவர்கள் இஷ்டத்துக்கு முன்னோர்களின் பாரம்பரியத்தின்படி ஒரு நேரத்துல அவங்க அடிச்சிட்டு இருக்கிற நாம பார்க்கணும். அப்போ உண்மையான பஸ்கா எப்ப புசிக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்கும் பொழுது நீசான் மாதம் 14 இல்லைங்களா? கர்த்தர் இயேசு மறிச்ச நேரமும் ஆடு அடிக்கப்பட்ட நேரமும் ஒன்னா இல்ல. கர்த்தர் இயேசு 3 மறிச்சார், ஆனா நிஜமான பஸ்காவில் ஆடு சாயங்காலம் 6 மேல அடிக்கப்பட்டிருக்கு. பார்க்கணும், ரெண்டும் ஒன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அதிகப்படியா நிழலும் பொருளும் பார்த்து கர்த்தர் இயேசுவையும் கூட 3 ஆடியும் 3 நம்ம அங்க கொண்டு வந்து வைக்கும் பொழுது அப்புறம் வசனத்துல நிறைவேறி இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்க அநேக விஷயங்கள் நம்ம அதை மிஸ் பண்ண வேண்டியது வரும். அப்ப அந்த ஒரு கேள்வி பார்த்தோம். 3வதா நாம என்ன பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து கடைசியாக சீஷர்களோடு அனுசரிச்சது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பஸ்காவா இல்லையா? கண்டிப்பா கர்த்தர் இயேசு என்னதா சாப்பிட்டார்? பஸ்கா. ரொம்ப முக்கியமா அந்த நாள் இரவு அவர் 2 விஷயம் செய்தார், நிழலை முடிவுக்கு கொண்டு வந்துட்டு உடனே நிஜத்தை ஆரம்பிச்சு வச்சுட்டு அங்க போறார். இது தெய்வீக திட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு அம்சம். எங்க நிழல் முடியுதோ அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்ட் அங்க என்ன ஆரம்பிச்சிருக்கணும், அந்த நிழலினுடைய நிஜம் கூட அங்க ஆரம்பிச்சிருக்கணும். அப்ப பஸ்கா புசித்து முடிச்ச பின்னாடி அங்க மெமோரியல் இன்ஸ்டிடியூஷன், அப்போ ராபோச்சனத்தை அங்க அவரு நிறுவிட்டு போனது கூட நாம பார்ப்போம். இன்னைக்கு நாம நமக்கு பிரயோஜனமா இருக்கும் படிக்கு இந்த மாதம் ஹெரால்டு புஸ்தகத்துல சகோதரர்கள் எழுதின ஒரு சின்ன தலைப்பு நாம தியானிக்க போறோம். அந்த தலைப்பு அன்லீவன்ட் பிரெட், புளிப்பில்லாத அப்பம். ஏனென்றால் இஸ்ரேலர்களுக்கு முக்கியமான கட்டளை என்னன்னா, அவர்கள் வந்து புளித்த மாவினால் ஆன அப்பத்தை அவங்க சாப்பிடவே கூடாது. நீங்க வசனம் படிக்கலாம், யாத்திராகமம் 12:15 வசனம். ஆமாம், இல்லைங்களா, அவங்களுக்கு நிழல்ல சொல்லும் பொழுது புளிச்ச மாவுல செஞ்ச அப்பத்தை நீங்க சாப்பிடவே கூடாது, சாப்பிட்டீங்கன்னா அப்படிப்பட்ட இஸ்ரேலர்கள் அறுப்புண்டு போயிடுவாங்க. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனம் கூட படிக்கலாம், 13 ஏழாவது வசனம் படிங்க. உன் எல்லைக்குள் எங்கும் புளித்த மாவு காணப்பட வேண்டாம். இங்கிலீஷ்ல அன்லீவன் பிரெட் ஷால் பி ஈட்டன் 7 days அண்ட் தேர் ஷால் நோ லீவன் பிரெட் பி சீன் வித் தி நெய்தர் ஷால் தேர் பி லீவன். வெறும் அந்த புளிச்ச விஷயம் இங்கிலீஷ்ல ரொம்ப தனியா, அது மாத்திரம் மாவு சேர்க்கறது இல்ல. நெய்தர் ஷால் தேர் பி லீவன், லீவன் புளிச்ச விஷயமே சீன் வித் தி ஆல் தி குவார்டர்ஸ், எங்கேயுமே உங்க ஏரியால நீங்க அங்க பார்க்க கூடாது. ரொம்ப முக்கியமான கட்டளை. இப்படித்தான் அவங்க அந்த பஸ்காவை அனுசரிக்கும். கண்டிப்பா இன்னைக்கு ஆவிக்குரிய செயலர்கள் நமக்கும் கூட அப்போஸ்தலர் மூலமா ஒரு வார்த்தையை நீங்க வசனம் படிக்கலாம். 1 Corinthians 5:8 அவர் கூட நமக்கு சொல்லும் பொழுது, ஆமாம், அப்போஸ்தல் பவுல் நம்ம எச்சரிக்கும் பொழுது நீங்க கூட எப்படி இதை அனுசரிக்கணும், நீங்க கூட புளித்த மாவோட அல்ல, ஆனா விதவிதமான புளிச்ச மாவு அவங்க சொல்றாங்க. அந்த புளிச்ச மாவு இல்ல, இந்த புளிச்ச மாவு இல்ல, இந்த புளிச்ச மாவு இல்ல, துப்புரவு அப்புறம் உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு தான் நீங்க புசிக்கணும். அப்போ இங்க நம்ம சில புளித்த மாவு பத்தி, இந்த புளித்த மாவோட அவங்க அனுசரிக்க கூடாது, அதே போல நாமும் அனுசரிக்க கூடாது. சரி, என்னென்ன புளித்த மாவு நமக்குள்ள இருக்கலாம், வசனங்களை போய் நம்ம பார்க்கணும். ஏன் இந்த புளித்த மாவு நமக்கு ஆகாது, ஏன் இதைய தேவன் வந்துட்டு நிராகரிக்கிறார், அது இருந்துச்சுன்னா அதை சாப்பிடுறவங்க அறுப்புண்டு போவாங்க, ஏன்? அப்ப அந்த புளித்த மாவு எதை குறிக்கும், என்னென்ன மாதிரியான புளித்த மாவு வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது, ஒரு சின்ன ஸ்டடி நாம இன்னைக்கு பண்ண போறோம். அப்போ டிக்ஷனரியில போய் நாம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே, லீவன் புளிச்ச மாவு, அது நம்ம அதற்கு ஆங்கில வார்த்தையை தான் சொல்ல முடியும், தமிழ்ல நமக்கு தெரியல. ஏன் இந்த புளிச்ச மாவு, அது இதுல இதெல்லாம் சேர்க்கிறோம் நம்ம பாக்குறோம், அது இட்லி மாவுனாலும் சரி தயிர்னாலும் சரி அப்புறம் திராட்சை ரசத்தை வைனா மாத்துறதுனாலும் சரி, சரிங்களா, பிரெட் உப்புனும்னாலும் சரி, எல்லாத்துக்கும் என்னத்தா பயன்படுத்துறோம் நம்ம, இந்த அந்த புளிப்பு சொல்றோம். ஆனா இங்கிலீஷ்ல சொல்லும் போது ஈஸ்ட், இதுதான் ஈஸ்ட். நமக்கு அந்த ஈஸ்ட் அதை எடுத்துக்கொண்டு போய் நம்ம டிக்ஷனரியில நாம பார்க்கும் போது அவங்க சொல்றாங்க, இந்த ஈஸ்ட் வந்துட்டு அதை நாம் என்ன பண்றோம், கண்டிப்பா நாம சாப்பிடக்கூடிய ஆகாரத்துல கொஞ்சம் சேர்க்கிறோம், சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்கு, அதே சமயத்துல அது கொஞ்சம் சாஃப்ட்னஸ் ஆகுது சொல்றோம், தெரியல அது எந்த அளவுக்கு. ஆனா ரொம்ப முக்கியமா அது உணவு பண்டங்கள்ல சேர்க்கும் பொழுது அந்த உணவு பண்டத்துக்கு அந்த ஈஸ்ட் மூலம் என்னதான் கிடைக்குது அப்படின்னா கொஞ்சம் சுவை அதிகம், அந்த சுவையோட நாக்குல வைக்கும் போது அடுத்த வாய் எப்ப மறுபடியும் உள்ள போகுமோ அப்படி ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கும் இல்லைங்களா. அந்த ஒரு சுவைக்கு தான் அந்த ஈஸ்ட் நம்ம சேர்க்கிறோம், அது கண்டிப்பா அந்த சுவை மாத்தி வைக்குது அந்த ஈஸ்ட், சரிங்களா. ஆனா டிக்ஷனரியில போய் நம்ம பார்க்கும்போது இந்த ஈஸ்ட் பத்தி ஒரு விஷயம் சொல்றாங்க, சரி கொஞ்சம் சேர்த்துக்கிறீங்க நல்லா இருக்கு நல்லா சாப்பிடுறீங்க, ஆனா ஒருவேளை யாராவது அந்த ஈஸ்ட் எடுத்துட்டு ராவா அப்படின்னா வெறும் ஈஸ்ட் இருக்குது கடையில் போய் நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க, அதை தான் பேக்கரியில அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த வெறும் ஈஸ்ட் எடுத்து நீங்க வாயில போட்டீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சீங்கன்னா அது என்ன ஆகும்னா உங்களுடைய குடல்ல போய் அது தங்கிடும், தங்கிட்டு அது என்ன பண்ணும் என்றால் உங்களுடைய உடம்புல இருக்கிற முக்கியமான புரத சத்துக்கள் எல்லாம் அது சாப்பிடும், அதனால உங்களுக்கு எந்த லாபமே இல்லை. அதை நீங்க வெறுமனே வாயில போட்டு முழுங்கினீங்கன்னா அந்த ஈஸ்ட் போய் உங்களுடைய குடல்ல இருந்துட்டு உடம்புல இருக்கிற முக்கியமான சில புரத சத்துக்களை அது விழுங்கிடும் அப்படித்தான் நம்ம அந்த ஒரு விளக்கம் அங்க தரோம். இதுதான் அந்த ஈஸ்டினுடைய ஒரு சுபாவம், என்ன சொல்லலாம்னா ஒரு குண லட்சணம். அதனால நமக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஆனா அது டேஸ்டுக்காக நம்ம சேர்த்துக்கொள்றோம், சரிங்களா. ஒருவேளை அதைய நேரடியா அப்படியே எடுத்துட்டோம்னா அது நமக்கு என்ன சொல்லலாம்னா நமக்கு நம்முடைய ஆரோக்கியத்திற்கு நல்லது இல்ல, நமக்கு அது எந்த வித சத்தும் கொடுக்கறது இல்ல, ஆனா மாறாக நமக்குள்ள இருக்கிற சத்துக்களை அது அங்க எடுத்தது, இதுதான் ஈஸ்ட். அப்ப இந்த ஈஸ்ட் இந்த புளிச்ச விஷயம் இது ரொம்ப அருமையா ஒரு அடையாளத்துக்கு தேவன் வச்சிருக்கிறார். அப்ப அந்த ஈஸ்ட் எதை குறிக்கும், அந்த லீவன் எதை குறிக்கும்? அந்த புளிச்சது எதை குறிக்கும்? பாவம், சின், இல்லைங்களா? பாவம் கூட நம்முடைய வாழ்க்கையில அப்படித்தான் இல்லைங்களா? அது நம்ம வாழ்க்கையில சேரும் போது கொஞ்சம் டேஸ்ட், கொஞ்சம் டேஸ்ட் இருக்கு. ஆனா அதை நாம் அப்படியே எடுத்துக்கொண்டோம்னா அதனால் நமக்கு எந்த லாபமுமே இல்லை, மாறாக நமக்குள் இருந்துட்டு நம்மை ஒண்ணுமில்லாத நிலைமைக்கு அது கொண்டு போயிடும். ஈஸ்ட், அதனால்தான் கர்த்தர் இயேசு பயன்படுத்தும் போது புளிச்சமா வேண்டாம், புளிச்சமா வேண்டாம் இல்லைங்களா? ஏன்னா அது பாவத்துக்கு ஒரு நல்ல ஒரு நிழலா அங்க இருக்கிறது நாம பாக்குறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த புளிச்ச மாவு தான் நிழல்ல சொல்லும் போது அதை நீங்க யாரும் புசிக்க வேண்டாம், அறுப்புண்டு போயிருவீங்க, உங்களுடைய இடத்துல எங்கேயுமே அது காணப்பட வேண்டாம் அங்க சொல்றாரு. அதே விஷயம் புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தல் பவுல் சொல்லும் போது நீங்க கூட அது இந்த மாதிரி புளிச்ச மாவோடு நீங்க புசிக்க வேண்டாம் என்று அங்க சொல்றாரு. அப்போ புதிய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா ஆறு விதமான புளிச்ச மாவை பத்தி பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த ஆறு விதமான புளிச்ச மாவை நாம் பார்க்கிறோம். கண்டிப்பா அப்போஸ்தல் பவுல் சொல்றார், எந்த புளிச்ச மாவோடு நீங்க கர்த்தருடைய பாத்திரத்துல பானம் பண்ண வேண்டாம். அந்த ஆறு புளிச்ச மாவு என்னென்ன? ஒண்ணு, நமக்கு ரெண்டு தெரியும் நல்லா ஏற்கனவே, மீதி நாலு தான் தெரியாது இல்லைங்களா? பரிசேயருடைய புளிச்ச மாவு, ரெண்டாவது சதுசேயருடைய புளிச்ச மாவு, மூணாவது ஏரோதினுடைய புளிச்ச மாவு, நாலாவது பழைய புளிச்ச மாவு, ஐந்தாவது துர்குணம் என்னும் புளிச்ச மாவு, ஆறாவது பொல்லாப்பு என்னும் புளிச்ச மாவு. மறுபடியும் நான் சொல்றேன், இந்த ஆறு விதமான புளிச்ச மாவை பற்றி புதிய ஏற்பாட்டுல நாம் வசனங்கள் பார்க்கலாம். என்னன்னா பரிசேயருடைய புளிச்ச மாவு, சதுசேயருடைய புளிச்ச மாவு, ஏரோதின் புளிச்ச மாவு, பழைய புளிச்ச மாவு, துர்குணம் என்னும் புளிச்ச மாவு, பொல்லாப்பு என்னும் புளித்த மாவு. இதுதான் சகோதர சகோதரிகளே வேதத்துல விதவிதமா கொடுக்கப்பட்ட புளிச்ச மாவு. இந்த ஈஸ்ட்ல கூட நாம் இன்னைக்கு பார்த்தோம்னா கடையில போய் கேட்டீங்கன்னா வெவ்வேறு விதமான ஈஸ்ட் இருக்குது கடையில. அதே போலதான் வைரத்திலையும் பார்க்கும் போது இந்த புளிச்ச மாவு, வித விதமான புளிச்ச மாவு, இதெல்லாம் அங்க சொல்லப்படுது. சரி, ஒன்னொன்னு என்ன? பரிசேயருடைய புளித்த மாவு என்ன? வசனம் எங்க இருக்குது? லூக்கா 12 அதிகாரம் 1 வசனம். லூக்கா 12:1. நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். பரிசேயருடைய புளிச்ச மாவு என்னன்னு சொல்றாரு? மாயம் ஆகிய, ஹைப்போக்ரசி. அதனால்தான் பரிசேயர் சதுசேயருக்கு வேதத்துல ஹிப்போக்ரைட்ஸ் பேர் இருக்கு சரிங்களா? ஹைப்போக்ரசி, அதாவது மாயம், மாயமாலம். நாம சாதாரண பேசும்போது மாயமாலம். அங்க இயேசு கிறிஸ்து சொல்லும் போது பரிசேயர்கிட்ட இருக்குது பாரு மாயமாலம். அந்த புளிச்ச மாவை கொடுத்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும், உங்க வாழ்க்கையில அது இருக்க வேண்டாம். அதுதான் நம்ம முக்கியமா பார்க்கிறோம். அப்போ இந்த மாயமாலம் என்ன? அது மாயமாலம் இல்லைங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையா இருக்கு. மாயமாலம் சொல்லும் பொழுது இது ஒரு என்ன சொல்லலாம், உண்மை இல்லை, போலி, ஆனா உண்மை மாதிரி காண்பிக்கிறது, நிஜம் இல்ல, பொய், ஆனா நிஜம் போல காமிக்கிறது. வாழ்க்கையில மனுஷங்க அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில அந்த மாயமாலம் பண்ணுவாங்க. உண்மையிலேயே அவங்க அப்படிப்பட்டவங்க இல்ல, ஆனா அப்படிப்பட்டவங்க போல அவங்க காண்பிச்சுக்கிறது. ரொம்ப எக்ஸாக்டா யார் மாதிரி நடந்து கொண்டா? கர்த்தர் இயேசுவின் நாட்கள்ல பரிசேயர் சதுசேயர். அப்போ அவங்க குறிச்ச ஒரு இடத்துல கர்த்தர் இயேசு சொல்லும் போது நீங்க வசனம் படிச்சீங்கன்னா மத்தேயு 6 அதிகாரத்துல முதல் 8 வசனத்துல அங்க பாக்குறோம். ஆமா ஆமா, அப்போ பரிசேயர் சதுசேயரை பத்திட்டு கர்த்தர் இயேசு பேசும்போது அவங்க செய்யறாங்க சில நல்ல காரியங்கள், காரணம் மனுஷர் காணும் படியாக இல்லைங்களா? மனுஷர் காணும் படியாக சில நல்ல காரியங்கள் அவங்க செய்யறாங்க. அப்ப வந்து இந்த ஹைப்போக்ரசி நம்ம சொல்லும் போது இது ஒரு மாயமாலம். இதனுடைய ஏன் ஒருத்தர் மாயமாலம் பண்றாருன்னா அவருக்குள்ள என்ன இருக்கு என்ன இல்லை அது எதை வெளிப்படுத்துது அப்படின்னா அவருக்குள் உண்மை ரொம்ப ரொம்ப கம்மி, இருதயத்துல உண்மை இல்ல அதுதான். ஆனா இந்த விஷயம் பத்தி நாம தேவன் எப்படி டீல் பண்றார், ஒருவேளை நாம் சிந்திச்சோம்னா சகோதர சகோதரிகளே, தேவன் பாவி கூட ஏற்றுக்கொள்வார். அறியாம பாவம் செஞ்சு பலவீனத்தினால மேற்கொள்ளுங்கிறத தேவன் ஏற்றுக்கொள்வார். ஆனா இந்த மாதிரி பாவியா இருந்துட்டு ஆனா பாவியா இல்லாதது போல காமிச்சு கொள்றவர்கள் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இது ரொம்ப முக்கியம். ஆனா தான் கர்த்தரே அங்க பரிசெயர் சதுசெயர் பத்தி இந்த 8 வசனங்கள்ல ரொம்ப தெளிவா அங்க கொடுக்கிறார். அப்போ பரிசெயர் சதுசெயருடைய மாயமாகிய அந்த புளிச்ச மாவு குறிச்சு நீங்க எச்சரிக்கையா இருங்கள். இது ரொம்ப அழகா ஒரு வசனம், ஒரு வாசகம் நமக்கு அங்க சொல்ற. Therefore, we tend to put on a mask of what we would like to be rather than what we really are. நாம் என்ன நினைக்கிறோம்னா, ஒவ்வொரு மனுஷரும் நல்லா நடிப்பாங்க. நாம் அன்றாட வாழ்க்கையில நமக்குள்ளேயே ஒரு திறமை இருக்கு. என்ன திறமைனா நடிப்பு திறமை இல்லைங்களா. நாம என்னவா இருக்க விரும்புகிறோமோ அப்படி நாம் இல்ல. ஆனா அந்த முகமுடியை நாம் என்ன பண்ணிக்கிறோம், அணிஞ்சு கொள்வோம். நாம் என்னவா இருக்க விரும்புகிறோமோ அதை நாம் அணிஞ்சு கொள்ளுகிறோம். ஆனா நாம் உண்மையிலே அப்படி இல்ல. இதுதான் அந்த மாயமானம். இது பரிசெயர் சதுசெயர்கிட்ட இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளா டைரக்டா பேசணும்னா இது நமக்கு மதியில அங்க இருக்கக்கூடாது. ஒருவேளை இருக்குமா, கண்டிப்பா சகோதர சோதரே. நாம் நோக்கம் கர்த்தர் இயேசுனுடைய பாத்திரத்துல பானம் பண்றது. இப்போ நமக்குள்ள ஒருவேளை என்ன மாய மாலங்கள் இருக்கலாம், அதுதான் நாம் யோசிக்கணும். நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்ஃபில் பண்றோமா, நம்முடைய உடன்படிக்கை நாம நிறைவேற்றுகிறோமா, இல்ல நிறைவேற்றுகிற மாதிரியான ஒரு வாழ்க்கையில, ஒரு மாயமான ஒரு வாழ்க்கையில நாம் இன்னைக்கு இருக்கிறோமா? சிலர் காணும்படியா, சிலர் மத்தியில நமக்கு கனம் கிடைக்கும் படியா, நம்மை நாமே ஏமாற்றி கொள்கிறோமா? இதுதான் ஒரு சின்ன பாயிண்ட் நம்ம அங்க யோசிக்கணும். ஆனா இந்த விஷயம் பரிசெயர் சதுசெயர்கிட்ட இருந்த மிகப்பெரிய தப்பு. இது நமக்கிட்ட அங்க இருக்கவே அங்க கூடாது. அப்போ பரிசெயர்கள் அந்த சுயநீதி இல்லைங்களா, சுய மேன்மை இவைகள் எல்லாம் அவங்க செய்து கொண்டாங்க. ஆனா நாம் அப்படி செய்யக்கூடாது. இதுதான் நம்ம பார்க்கிறோம். சில வசனம் நீங்க படிச்சீங்கன்னா நம்ம பார்க்கிறோம் இந்த மாதிரி. லூக்கா 17:10 வசனம், ஆமாம் இல்லைங்களா. இந்த வசனம் சகோதர சகோதரர்கள், இந்த கடைசி நாட்கள்ல நாம் இருதயத்துல பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு வசனம். அப்போ பரிசெயர் சதுசெயர் அங்க செஞ்சாங்க ஒரு மாயமாலம். மனுஷர் காணும்படியா சில நல்ல காரியங்கள் அங்க செஞ்சுட்டு தங்களை தாங்களே அங்க மேன்மை பாராட்டி கொள்ளுதல் இல்லைங்களா. தாரை ஊதுகிறது அங்க சொல்றார் வசனத்துல. ஆனா நாம் இங்க எப்படி இருக்கணும், லூக்கா 17:10. ஒருவேளை தேவன் உங்களுக்கு சில வாய்ப்புகள் அவருடைய திட்டத்துல அவர் பாத்திரத்துல உங்க பாத்திரமா பயன்படுத்தும் பொழுது, நாம் செஞ்சிருக்கிற வேலை ஒரு வேலைக்காரனுடைய வேலை, நாம் ஒன்றும் பெரிய சாதிக்கல இல்லைங்களா. நாம் செஞ்சிருக்கிறது ஒரு வேலைக்காரருடைய வேலை, அது ஒரு அப்ரயோஜனமான வேலை. தேவன் அந்த வாய்ப்பு நம்ம கொடுத்திருக்கிறா, நாம் செஞ்சிருக்கிறோம், செஞ்சு முடிச்சிருக்கோம். ரொம்ப அமைதியா நீங்க அங்க சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்குள்ள எனக்குள்ள எல்லாம் நடக்கிற காரியங்கள் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீங்க, உங்களுடைய கிரியைகள்னால உங்களுடைய சொந்த பலத்தினால அங்க இல்ல. அப்போ இந்த நாட்கள்ல நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த பரிசெயர் சதுசெயர்கிட்ட இருந்த புளிச்ச மாவு மாயமாலம் அது ஒரு வேலை நம்ம இடத்துல இருக்குதா இல்லையா நம்ம அங்க பரிசோதிச்சு பார்க்கணும். ஆனா இந்த புளித்த மாவு கூட நம்ம வந்து கர்த்தருடைய பாத்திரத்துல பானம் பண்ணுதல் கூடாது. நெக்ஸ்ட் என்ன, புளிச்ச மாவு சதுசேயர்களுடைய புளிச்ச மாவு. வசனம் நீங்க படிக்கலாம், மத்தேயு 16:11-12 வசனம், 16:11-12. ஆமாம், இங்க சதுசேயர்களுடைய அந்த புளித்த மாவாக சொல்லப்படுவது என்னவென்றால் அவர்கள் கிட்ட இருந்த கள்ள உபதேசங்கள். ரொம்ப முக்கியம் இந்த புளிச்ச மாவு. ரொம்ப முக்கியமா எதை குறிக்கிறதுன்னா கள்ள உபதேசம் மற்றும் முக்கியமான வார்த்தை இசைந்து போதல், காம்ப்ரமைஸ். கள்ள உபதேசம் இசைந்து போதல், ஏன்னா இது கள்ள உபதேசம் இசைந்து போதல், இதுக்கு ரெண்டுக்கும் ஏதாவது தொடர்பு அங்க இருக்குதா? கண்டிப்பா கண்டிப்பா அங்க இருக்குது நம்ம பாக்குறோம். அப்போ சகோதர சகோதரிகளே, ஒரு தேவனுடைய உண்மையான உபதேசத்தின் மேல நம்பிக்கை இல்ல, விசுவாசம் இல்ல, அது போயிடுச்சு. அது இருக்கிற இடத்துல கள்ள உபதேசம் வந்தாச்சு. நமக்கு தெரியும் சதுசேயர்களுக்கு கர்த்த அதாவது உயிர்த்தெழுதலின் மேல நம்பிக்கை இல்ல. அது மாத்திரம் இல்ல, அவங்களுக்கு பழைய ஏற்பாட்டுல தேவன் கொடுத்திருந்த வாக்கு தத்தங்கள் எதின் மேலையுமே அவங்களுக்கு வந்துட்டு நம்பிக்கையோ விசுவாசமோ இல்லாமல் இருந்தது நம்ம கவனிக்கணும், சரிங்களா? அப்போ இந்த சதுசேயர்களுடைய புளிச்ச மாவு வந்துட்டு வெறும் கள்ள உபதேசம் மாத்திரம் குறிக்கிறது இல்ல. ஏன்னா கள்ள உபதேசம் வந்துடுச்சுன்னா, உண்மையான உபதேசத்தின் மேல விசுவாசம் இல்லாம நம்பிக்கை இல்லாம போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கள்ள உபதேசத்துல நாம் இருக்கும் பொழுது தேவன் அங்கீகரிக்காத விஷயங்களை நாம இசைந்து போகிறதுக்கு நமக்கு நேரிடும். புரிதுங்களா நான் சொல்வது என்னன்னா, தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மேல உங்களுக்கு நம்பிக்கை விசுவாசம் போயாச்சு. இப்ப உங்களை நீங்க நிலைநிறுத்திக் கொள்ளணும், உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்தோட ஒத்து போகிறதுக்கு நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், நம்மை ஒப்பு கொடுத்துருவோம். புரிதுங்களா? தேவனுடைய வாக்கு தத்தம் இதுதான், இப்படித்தான் இருக்கணும், இதுதான் போதனைன்னு சொல்லும் போது உலகத்துல இருந்து தனிச்சு நிப்போம். தனிச்சு நின்று உலகத்தை ஜெயிக்கணும்னா ஒரு தேவனுடைய போதனை அவருடைய வாக்கு தத்தங்கள் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை விசுவாசம் இருக்கணும். உண்மையான போதனைக்கு பதிலாக கள்ள போதனை, உண்மையான வாக்கு தத்தங்கள் மேல அவநம்பிக்கை. இப்ப உலகத்திலிருந்து தனிச்சு நிக்க முடியாது, ஏன்னா அந்த சக்தி தேவனுடைய வசனத்துக்கு மாத்திரம் தான் இருக்குது. அப்ப இல்லையே கூட இப்ப என்ன பண்ணுவோம், உலகத்தோடு ஒத்து போக ஆரம்பிப்போம், காம்ப்ரமைஸ் ஆகிடும். சில விஷயங்கள்ல நாம இசைந்து அங்க போக ஆரம்பிச்சிருவோம். அப்போ சதுசேயர்கள் கூட இந்த விஷயம் தான் செய்தாங்க. சதுசேயர்கள் உண்மையிலேயே யாருன்னா, அங்க கர்த்தர் இயேசுனுடைய நாட்கள் இருந்தவங்க. இவர்களுக்கு பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்கள் மேல நம்பிக்கை இல்ல, வாக்கு தத்தங்கள் மேல நம்பிக்கை இல்ல. அப்புறம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பரிசேயர் வந்துட்டு ஆலயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவங்க கண்ட்ரோல். சதுசேயர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தேவனுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை விசுவாசம் இல்லாம போயிட்டனால இவங்க வந்துட்டு தங்களை அரசியல் சக்தியோட முழுவதுமாக இணைச்சு கொண்ட ஜனங்கள். யாருன்னா இந்த சதுசேயர்கள். இவங்களுடைய வேலை யாருக்கு மத்தியில் இருக்குன்னா, ஜனங்களுக்கும் அதே சமயத்துல ஜனங்களை ஆளுகிறவர்களுக்கும் ஒரு மீடியேட்டர் மாதிரி இந்த சதுசேயர்கள் இருந்திருக்கிறாங்க. இவர்கள் வந்துட்டு ரோமர்கள் மற்றும் கிரேக்கர்கள் கிட்ட இவங்களுடைய சகவாசம் அதிகமா இருக்கும். அந்த ராஜாக்கள் கிட்ட போயிட்டு அந்த ராஜாக்களுக்கு தகுந்த மாதிரி மனுஷன் கிட்ட பேசுறது, மனுஷங்களுக்கு தகுந்த மாதிரி ராஜா கிட்ட பேசுறது, இதுதான் யார் செஞ்ச வேலை அப்படின்னா இந்த சதுசேயர்கள் அங்க செஞ்ச வேலை. அவங்க ஆலயத்துல அவ்வளவு முக்கியமான விஷயங்களை அவங்க பண்றது இல்லை. அவங்க பொறுப்புகள் எல்லாம் பாலிடிக்ஸ் சைடு போயிடுச்சு, அரசியல் சக்தியோட போயிடுச்சு. அப்ப தேப்பாருக்கு ரொம்ப சிம்பிள், ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு? அவங்களுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தின் மேல நம்பிக்கை இல்ல, விசுவாசம் இல்ல, போதனைகள் மேல நம்பிக்கை இல்ல, விசுவாசம் இல்ல, கள்ள போதனை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க, தங்களை அப்படியே ஐக்கியப்படுத்தி கொண்டாங்க உலகத்தின் சக்திகள் கூட. ஒரு ஒரு இசைந்து போதல், ஒரு காம்ப்ரமைஸ் வந்துட்டு அங்க ஆயிடுச்சு. ஆனா நாம கேட்கணும், உண்மையிலேயே ஒரு கர்த்தரை பின்பற்றுகிறவங்க, ஒரு புது சிருஷ்டி இந்த உலகத்தோட காம்ப்ரமைஸ் ஆக முடியுமா இல்லைங்களா? காம்ப்ரமைஸ்னா நான் தமிழ் வார்த்தை உங்களுக்கு சொல்றேன், இசைந்து போறது, ஒத்து போறது, சும்மா கலோக்கியெல்லாம் பேசணும், ஒத்து போறது, உலகத்தோட சும்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். முடியுமா புது சிருஷ்டினால இல்லைங்களா? முடியும் சில விஷயங்கள்ல இல்லைங்களா? அதாவது தமிழ்ல கொள்கை வார்த்தை சொல்லுவோம், நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும் இல்லைங்களா? அந்த கொள்கையில நம்ம விட்டு கொடுக்க முடியாது, சரிங்களா? மற்ற விஷயத்துல கொஞ்சம் அப்படி எப்படி போகலாம், ஆனா நமக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு இல்லைங்களா? நம்ம என்ன சொல்லணும், இங்கிலீஷ்ல சொன்னா அந்த வார்த்தை பிரின்சிபல், அதே சமயத்துல இன்னொரு வார்த்தை இருக்கிற பிரிஃபரன்சஸ், சரிங்களா? இப்போ ஒரு உதாரணம் சொல்றோம் பாருங்க. இப்போ உதாரணம் தான், நீங்க கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் இருக்கா. இப்போ காந்தியவாதிகள் இருக்கிறாங்க அப்படின்னா யார், அவங்கள யாரை பின்பற்றுவாங்க சரிங்களா? அவங்களுடைய கொள்கை என்னன்னா, கதர் தான் போடணும் சரிங்களா? ஆனா அவங்களுக்கு ப்ரிஃபரன்சஸ் இருக்கு, அந்த எந்த கம்பெனியினுடைய கதர் போடலாம் இல்லைங்களா? இதுல அவங்க என்ன விட்டு கொடுக்கலாம், இந்த கம்பெனி கதர் போட்டா என்ன, அந்த கம்பெனி கதர் போட்டா என்ன, ஆனா அவங்க விட்டு கொடுக்கவே முடியாது. என்னது கதர் தான், அப்ப இவங்க கதர் போடுறது இல்ல இசைஞ்சு போக முடியாது, ஆனா எந்த கதர் போடலங்களும் என்ன பண்ணலாம், புரியுதுங்களா? அப்போ பிரிபரன்சஸ்ல நீங்க காம்ப்ரமைஸ் ஆகலாம், நாட் இன் பிரின்சிபல்ஸ். கொள்கையில நாம இசைந்து போகவே முடியாது இந்த உலகத்தின் ஜனங்களோடு. சகோதர சொல், எது கொள்கை? கொள்கைனா என்ன, என்னுடைய வசனம் இதுதான் சொல்லுது, அதுதான் என்னுடைய கொள்கை, இந்த கொள்கையில நான் இன்ச்சு கூட விட்டு கொடுக்க முடியாது. தேவனுடைய வசனம் நமக்கு ஒரு பதிலா இருந்துச்சுன்னா அந்த வசனம் நமக்கு தாங்கி நிக்கிற அந்த கொள்கை விட்டு நாம் கொஞ்சம் கூட நாம அசைய முடியாது. டேனியல் நல்ல எக்ஸாம்பிள். சிலை வைக்கிறோம், வணங்குங்க, முடியாது. நீங்க யாரா இருந்தாலும் சரி, ராஜாவா இருந்தாலும் சரி, மந்திரியா இருந்தாலும் சரி, என்னுடைய கொள்கை என் தேவனை மாத்திரம் தான் நான் தொழுது கொள்வேன், வணங்குவேன், முடியாது. என்ன வேணா பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க இஷ்டத்துக்கு நீங்க ஜபம் எல்லாம் பண்ணக்கூடாது. என்னுடைய ஜனத்துக்காக என்னுடைய தேவன்கிட்ட நான் ஜபம் பண்ணுவேன், இது என் கொள்கை, முடியாது. ஒரு இன்ச் கூட அங்க விட்டு கொடுக்காரு டானியல். நமக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள், நல்ல ஒரு உதாரணம். அப்போ இந்த சதுசேயர்களுடைய புருஷமாக எதை குறிக்கும் அப்படின்னா, கள்ள உபதேசம் அதனால வரக்கூடிய இசைந்து போகிற காரியங்கள். இன்னைக்கு நமக்கு தேவன் இந்த கடைசி நாட்கள்ல போதுமான வெளிச்சம் கொடுத்து, ஒருவேளை சில விஷயங்களை நமக்கு குழப்பம் இருந்தாங்க கூட அப்படியே அவருடைய கையிலேயே நம்மளை தட்டி 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 கொண்டு வரார். இல்லப்பா இதுதான் விஷயம், இப்படித்தான் ட்ரூத் இருக்கு, இப்படித்தான் நீங்க போகணும். இந்த கடைசி காலத்துல நாம் நன்றி சொல்லணும் சகோதர சொல்ல. அதே சமயத்துல சில வசனங்கள் நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லும், இந்த காலத்துல நீங்க இப்படி இருந்தீங்கன்னா நீங்க சக்சஸ் ஆயிடுவீங்க, ஓட்டத்தை நீங்க நிறைவு செய்யலாம், உங்க உடன்படிக்கையை நிறைவு செய்யலாம். அந்த மாதிரி சில வசனம் பேக் பண்ற விஷயங்கள், வசனம் நமக்கு ஆதாரமா இருக்கிற விஷயங்கள், அது நம்முடைய ஒன்னொன்னு நம்முடைய ஒரு ஒரு கொள்கை, அதுல கொஞ்சம் கூட இசைந்து போகக்கூடாது. அது முன்னாடி நமக்கு பெரிய அந்த மாதிரி தானியலுக்கு வச்ச மாதிரி பெரிய சிலையே வச்சுட்டாலும் சரி, எதுவும் நம்ம அங்க பண்ணக்கூடாது. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான, அங்க சதுசேயர்கள் கிட்ட இல்லாமல் போனது வந்து இந்த ஒரு விஷயம் தான். அப்ப தேவனுடைய வசனம் சொல்லும் பொழுது, தேவனுடைய வசனம் இதுதான் சொல்லுதுன்னா அது என்னுடைய கொள்கை, அந்த கொள்கையில் நான் இசைந்து போக மாட்டேன். இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரிகள். தேவனுடைய தெய்வீக திட்டத்துல மாத்திரம் கள்ள உபதேசம் அப்படின்னு சொன்ன உடனே இங்க பிரதர் வந்துட்டு டாக்டரிங்ஸ் பத்தி மாத்திரம் பேசுறேன்னு நினைக்கிறாங்க. தயவு செஞ்சுட்டு உபதேசத்துல மாத்திரம் கள்ள உபதேசத்தை இல்ல, தேவன் வசனம் சொல்ற விஷயம்தான் நாம ஏற்றுக்கணுங்கிறது, உபதேசத்துக்கு மாத்திரம் இது சொல்றது இல்ல. மாறாக நம்முடைய அன்றாட டே டு டே கிறிஸ்டியன் லைஃப்ல சில விஷயங்கள் நம்ம இதுதான் செய்யணும். ஏன்னா வசனம் அங்கீகரிக்கும். சில சமயங்கள்ல ஒரு விஷயம் இருக்கும், வசனம் அங்கீகரிக்காத விஷயம், அதெல்லாம் அந்த டே டு டே லைஃப். என்ன நான் அந்த வார்த்தை வசனம் உங்களுக்கு சொல்றேன், ஆஸ் மச் ஆஸ் திஸ் அப்ளைஸ் டு தி இன்டலெக்சுவல் கான்செப்ட்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்டு. கண்டிப்பா இது தேவனுடைய வசனத்துல இருக்கிற ஒரு ஒரு அறிவுபூர்வமான விஷயங்களுக்கும் ஒத்து போகும். It applies even more to the principles of Christian living and God-likeness. அதைவிட ரொம்ப முக்கியமா அன்றாட வாழ்க்கையில கூட வசனங்களின் படி நம்ம வாழ கத்துக்கொள்ளணும். அதுதான் நமக்கு அங்க முக்கியம், காம்ப்ரமைஸ் அங்க இல்ல. அப்போ அந்த சதுசேயர்களுடைய புளிச்சமா கல்லோபதேசம் அப்புறம் இசைந்து போகிறது, இது நமக்குள்ள இருக்கக்கூடாது சகோதர சகோதரிகளை. மூன்றாவது புளிச்சமா ஏரோதின் புளிச்சமா வசனம் நீங்க படிக்கலாம், மார்க் 8:15 வசனம். ஆமா, இது ஒரு வித்தியாசமான புளிச்சமாவு. இது யாருடைய புளிச்சமாவு? ஏரோதினுடைய புளிச்சமாவு. என்ன அர்த்தம் நாம இதுல புரிஞ்சுக்கொள்ள முடியும்? ஏரோதுக்கு புளிச்சமாவு. அங்க ஏரோது கிட்ட இருந்த பாவம் என்ன, அந்த பாவம் குறிச்சு நீங்க கூட ஜாக்கிரதையா இருங்க. இங்க ஏரோது நம்ம பாக்குறோம் சகோதர சகோதரி, அவர் ஒரு ராஜா, ஒரு அரசியல் சக்தி இல்லைங்களா. அப்போ இது வந்துட்டு சகோதரர்கள் நமக்கு ஒரு நல்ல பாயிண்ட் கொடுக்கறாங்க. இன்னைக்கு நமக்கு சில எதிர்ப்புகள், சில சேலஞ்சஸ் நமக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க இந்த உலகத்துல இருக்குது. நம்ம பாக்குறோம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஜனங்கள் இன்னைக்கு கூட்டம் கூட்டமா சில விஷயங்களுக்காக குரல் கொடுப்பாங்க, உரிமை குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா. சில சமயங்கள் நமக்கு அதெல்லாம் நம்ம அதிகமா பேச முடியாது. இங்க சகோதரர் வந்துட்டு அமெரிக்கன் பிரதர் அப்படிங்கறனால அவங்க ஊர்ல எதுக்கெல்லாம் ஜனங்கள் கட்டிட்டு இருக்கா சொல்லிட்டு எழுதுறாங்க, அதெல்லாம் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண கூட பண்ண வேண்டாம். ஏன்னா அது நம்ம ஊர்ல இன்னைக்கு எல்லாம் இல்ல. ஆனா நம்ம ஊருக்கு சில விஷயங்கள் இருக்கு. என்னன்னா, இந்த உலகத்தின் ஜனங்கள் உரிமை என்று சொல்லிக்கொண்டு சில விஷயங்களுக்காக போராடிட்டு இருப்பாங்க இந்த வெளியில இருக்கிற அரசியல் சக்திகளோடு. நமக்கும் கூட சில சமயங்கள் என்ன ஆகும்னா, நமக்கும் அதனால சில பாதிப்புகள் இருக்கலாம். நாம அவங்களோட போய் நாமளும் ஒரு சவுண்டு கொடுக்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளா என்ன சொல்லலாம்னா, ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்ச வருமான வரி என்னன்னா, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு உண்மையே கிறிஸ்தவர் கர்த்தர் இயேசுவின் அடிச்சுவர்களை பின்பற்றி போகிற விஷயத்துல இருந்துட்டு டீவியேட் பண்ணுதோ இல்லைங்களா. நம்ம ஒரு வேலை போய் செய்யலாம், உலகத்தோடு உலகமா ஒண்ணு சேர்ந்துட்டு ஒரு உரிமைக்காக இல்லாட்டி ஏதோ ஒரு முயற்சிக்காக. ஆனா அதன் மூலம் கர்த்தர் இயேசுவை பின்பற்றி நடக்கிறதுல நம்ம கொஞ்சம் பின்தங்குறோம், அந்த அவரை பின்பற்றி போற பாதை வேற, இந்த பாதை வேற அப்படின்னு தோணுச்சுன்னா, அந்த பாதையெல்லாம் வந்துட்டு இந்த ஏரோதினுடைய புளிச்சமாக சொல்றாரு. இந்த உலகத்தின் போராட்டங்களுக்காக நம்மை நாம் அதுகளோட இணைச்சு கொண்டு நாம கான்சென்ட்ரேட் பண்ணிட்ட வெளியேறப்பட்ட நம்முடைய அந்த நேரங்களை நாம் வந்துட்டு மற்ற விஷயத்துக்கு பயன்படுத்துறது கூட மிகப்பெரிய ஒரு தவறாக இங்க நம்ம கர்த்தர் இயேசுனுடைய வசனத்துல நாம பாக்குறோம். இதுதான் அந்த ஏரோதினுடைய புளிச்ச மாவு. பாருங்க, ஹவர் such activism diverts a Christian from the main responsibility of changing his own character. பாத்தீங்களா, அதாவது கிறிஸ்தவர் தன்னுடைய குணலட்சணங்களை, கிறிஸ்தவனுடைய குணலட்சணங்கள் வந்துட்டு அவரை மாறுபடுற மாதிரி செய்யக்கூடிய சில காரியங்கள் அதுல வந்துட்டு நீங்க அங்க சேர வேண்டாம். நம்முடைய இப்ப ஒரே நோக்கம் பிதாவினுடைய சித்தம் நிறைவேற்றி கர்த்தர் இயேசுனுடைய சாயலை தரிச்சு கொள்ளணும், அந்த சாயலுக்கு ஒப்பாகணும். இது ஒண்ணுதான் உங்கள் நோக்கம், இதுதான் பிரதானமான நோக்கம். இந்த நோக்கில் இருந்துட்டு வேற எந்த மாதிரியான ஒரு பாதை உங்களை இழுத்தாலும் இங்க போக வேண்டாம். அது மாத்திரமில்ல, இங்க ஏரோதினுடைய புளிச்ச மாவு இன்னும் கூட ஒன்னு இருக்கு. ஏரோது கிட்ட காணப்பட்ட இன்னும் மிக முக்கியமான ஒரு பாவம், அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அயலான் மாற்றானுடைய மனைவியா அபகரிச்சு கொண்டது. எந்த விதமான குணலட்சணத்தை அது பிரதிபலிக்குது அப்படின்னா சுயநலம், செல்ஃப் சென்டர்ட் லைஃப், சுயம் தான் முக்கியம் இல்லைங்களா. அது மாத்திரம் இல்ல, அந்த அம்மா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துட்டாரு இல்லைங்களா. அந்த அம்மா தன்னை என்ன பண்ணும், மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருடைய தலையை வெட்டுறாரு, என் பேர் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், நான் என்ன வேணா செய்யறேன், சுயநலம் இல்லைங்களா. சுயநலம்க்கு ரொம்ப மிக முக்கியமான ஒரு பாவம் நம்ம பாக்குறோம். அப்ப ஏரோது கிட்ட காணப்பட்டது இந்த ரெண்டு விஷயங்கள், அவருடைய புளிச்சமாவு கூட இந்த ரெண்டு காரியங்களை அங்க நமக்கு குறிக்கிறது பாக்குறோம். இந்த மாம்சத்தை திருப்திப்படுத்துறதுக்காக ஜென்ம சுபாவத்துல இந்த பூமியில இருக்கும் நாட்கள்ல நம்மை நாமே நடப்பித்துக் கொள்ளுவது, இதை விட்டு நாமோ விலகணும் சகோதர சகோதரிகளே. அப்போ இதை குறிச்சு இது நம்ம மூன்றாவது புளிச்சமாவா அங்க இருக்குது. இன்னும் மூன்று புளிச்சமாவை நாம பார்க்கிறோம். இந்த மூன்று புளிச்சமாவை குறிச்சு அப்போஸ்தல் பவுல் அந்த ஆதாரமா படிச்ச வசனத்துல அங்க சொல்றார் என்னன்னா அப்படின்னா, வசனம் நீங்க போறீங்க 1 கொரிந்தியர் 5:8 ஆமா அதனால் நீங்க என்னன்னா பழைய புளிச்ச மாவோடு அல்ல, அப்புறம் துர்குணம், அப்புறம் பொல்லாப்பு என்னும் புளிச்ச மாவோடு அல்ல. அப்ப மூன்று புளிச்ச மாவை நாம பார்த்தோம், இன்னும் மூணு வந்து அப்போஸ்தல் பவுலுடைய வார்த்தையில நம்ம பார்க்கிறோம். பழைய புளிச்ச மாவு அல்ல, என்ன அது பழைய புளிச்ச மாவு, புளிச்ச மாவு எதை குறிக்குது, புளிச்ச மாவு எதை குறிக்குது இல்ல சிம்பிளா நான் சொன்னமே ஈஸ்ட்னு சொன்னோம், அது நீங்க சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுக்குள்ள போய் தங்கிக்கும், உங்களுக்கு நல்லதே இல்லை இல்லைங்களா. பாவம், அப்போ பழைய புளிச்சமாவு எதை குறிக்கும், பழைய பாவம். பழசு அப்படின்னா ரொம்ப நாள் பட்டது, நாள் பட்டதை என்ன சொல்லுவோம் நாம, ரொம்ப பழசு ரொம்ப நாளா இருக்கு. பழைய புளிச்சமாவு, பழைய பாவம், எந்த பாவம், ரொம்ப நாளா நமக்குள்ள இருக்கிற பாவம், கரெக்ட், ஆதாம் மூலம் வந்துட்ட பாவம். இந்த பாவம் கூட உங்களுக்குள்ள இருக்க வேண்டாம், அது நம்முடைய தப்பு இல்லையே இல்லைங்களா. ஏன்னா நாம தாயின் கர்ப்பத்துல நாம பாவத்திலேயே நம்ம உருவாயிட்டோம். அது மாத்திரம் இல்ல, இங்க சகோதரர் ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் சொல்றாரு, பாவம் மாத்திரம் இல்ல பாவமான சூழ்நிலையும் நம்ம தவிர்க்கணும் அங்க சொல்றாரு. ஏன்னா ஆறாம் பாவம் செஞ்சது மூலம் அவர் பாவத்தால நாம கூட தாயின் கர்ப்பத்திலேயே எதுல தான் பிறக்கிறோம், பாவத்தில் தான் பிறக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, இந்த அது மாத்திரம் இல்ல, தாயின் கர்ப்பத்தின் மூலம் பாவத்தை சுதந்திரிச்சிருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, நம்ம சுற்றி ஒரு பாவ சூழ்நிலையும் நாம என்ன வச்சிருக்கிறோம். அப்போ உங்களுக்குள் இருக்கிற பாவத்தையும் நீங்க விட்டு வரணும், அந்த பாவமான சூழ்நிலையும் விட்டு நீங்க என்ன ஆகணும், வெளிவரணும். இந்த ரெண்டு விஷயம் நான் பண்ணும், தாவீது இந்த ரெண்டு விஷயமும் கரெக்டா சொல்றாரு அவருடைய வசனத்துல. நான் ஒரு பாவத்துல வந்தேன், அது மாத்திரம் இல்ல என்ன சுத்தியும் பாவம் இருக்குது, ரெண்டுமே ஆதாமுடைய பாவத்தினால வந்துருச்சு. தனிப்பட்ட பாவ சுதந்திரிக்கிற விஷயம், அதே போல எல்லாரும் பாவத்திலே வந்துட்டனால இருக்கிற சூழ்நிலைகள் கூட பாவத்தினால. எங்கன்னா நம்ம சங்கீதம் 50 ஒன்னாம் அதிகாரம் அஞ்சாவது வசனத்துல நாம படிக்கிறோம். பாருங்க, நான் துர்குணத்தில் உருவானேன். தமிழ், ஆனா இங்கிலீஷ்ல ரொம்ப தெளிவு. பிகோல்ட் ஐ வாஸ் ஷேப்பன் இன் இனிக்விட்டி. அப்படின்னா ஒரு துன்மார்க்கமான சூழ்நிலையில நான் உருவாக்கப்பட்டேன். நான் பிறந்ததே எங்க பிறந்துட்டேன்? பாவத்திலேயே பிறந்துட்டேன். துன்மார்க்கம் நிறைஞ்ச சூழ்நிலையில உருவாக்கப்பட்டேன். அப்ப ரெண்டு விஷயம் அங்க தாவீது அங்க ரெண்டு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளணும். அப்போ அப்போஸ்தல் பவுல் சொல்லும்போது பழைய புளிச்ச மாவோட அல்ல, அந்த ஆதாமினுடைய பாவம் உங்களுக்குள்ள இருக்குது, அது கூட கூட இல்ல. அப்ப நாம பார்க்கும் போது நம்ம சொல்றோம், இதுக்கு நாம பொறுப்பு இல்லையே. ஆமாம் சகோதர சகோதரிகளே, நாம் வந்துட்டு இதற்கு பொறுப்பு இல்லதான். ஆனா என்னன்னா, அந்த பாவத்துக்குள்ளேயே நம்மை நாம நிலைநிறுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்காம அந்த பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கான அந்த கடமை நம்ம கிட்ட தேவன் அங்க கொடுக்கிறார். எந்த அளவுக்கு கூடுமான அளவுக்கு நீங்க அந்த பிறந்திட்ட பாவத்துல நீங்க வெளியே வரணும். அதைத்தான் நமக்கு கர்த்தர் நமக்கு கையில சத்தியம் கொடுத்துட்டு அங்க நம்ம வழி நடத்துறது பாக்குறோம். அப்ப அந்த பழைய சுபாவம், ஆதாமுடைய பாவத்தின் மூலம் நமக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா பலவீனமான குணலட்சணங்கள் எல்லாம் நீங்க நீக்கி போடுங்க, நீக்கி போடுங்க, நீக்கி போடுங்க. முற்றிலும் முடியாது, ஆனா நீக்கி போடணுங்கிற அந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும். அந்த முயற்சி தொடர்ந்து உங்க வாழ்க்கையில் இருக்கணும். அப்படிப்பட்டவங்களாம் நீங்க வந்து அதுல பானம் பண்ணுங்க. மாறாகரியா சரீரத்திலேயே வைத்துக் கொண்டு இருக்க பிரியப்பட்டு அதுக்கு நீங்க இசைஞ்சு அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆயிட்டு இல்ல. இந்த பழைய புளிச்சமாவோடு வராதிங்க, தயவு செஞ்சுட்டு. இருக்குதே பரவாயில்ல, அதுக்கு நான் பொறுப்பு இல்ல, பரவாயில்ல. ஆனா அதுல இருந்து விடுபடுவது உங்கள் பொறுப்பு, அது உங்க கையில கொடுத்துருக்கோம். அப்படிப்பட்டவங்களாம் நீங்க வாங்க. அதான் அப்போஸ்தல் பவுல் மறுபடியும் சொல்றார் எபேசியர்ல 4:22 24 வரைக்கும் படி. போதும் இல்லைங்களா? அப்போ நீங்க முந்தின மனுஷனுக்குரிய குணலட்சணங்களை கலைந்து போட்டுட்டு புதிய மனுஷனுக்குரிய சாயல நீங்க தரிப்பிச்சு கொள்ளுங்கள். அப்ப அந்த சொல்ற அந்த பழைய மாவு வேண்டாம், அந்த பழைய குணலட்சணங்கள் உங்களுக்கு வேண்டாம். ஆனா இருந்துச்சு, ஆனா இப்ப நீங்க அதை கலைந்து போடணும். அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியமா. கர்த்தருடைய பாத்திரத்துல பானம் பண்ணி இந்த சமயத்துல கண்டிப்பா இதை நாம் நினைவுபடுத்தணும். இந்த வைராக்கியத்தை புதுப்பிச்சு கொள்ளணும். அந்த சிந்தையில நாம போய் அங்க பானம் பண்ணணும். ஒருவேளை பலவீனங்கள் மேற்கொண்டிருக்கலாம் நிறைய சமயங்கள்ல இந்த கடந்த ஒரு வருஷமா. ஆனா இப்போ ரைட் ஆட்டிடியூட்ல போய் நாம அங்க இருக்கணும். சரியான சிந்தையில, தேவன் அங்கீகரிக்கக்கூடிய சிந்தையில போய் அங்க நிக்கணும். அது ரொம்ப முக்கியம், அது மறக்கவே வேண்டாம். அதுல நமக்கு வந்துட்டு கன்செஷன் இல்லை இல்லைங்களா? தேவன் எப்பயுமே நம்ம மனசு பாக்குறார், நமக்கு நல்லா தெரியும். நம்ம ஒருவேளை சரீரத்துல இல்ல, மாம்சத்துல இல்ல, பரவாயில்ல. ஆனா இன்டென்ஷன்ஸ் தேவன் பாக்குறார். சிந்தை எப்படி இருக்கு? கிறிஸ்துவின் சிந்தையா இல்லையா? கர்த்தருடைய பாத்திரத்துல போய் பானம் பண்றோம், என்ன சிந்தை இருக்கணும்? பழைய பாவம் இல்ல, வேண்டாம். அதுல இருந்துட்டு மேற்கொள்ளணும். அந்த ஒரு சிந்தையில நீங்க போய் நிக்கணும். இப்ப அப்போஸ்தல் பவுலினும் அந்த பாவங்கள் பத்தி சில பேசுறாரு. நீங்க கொலோசேயர்ல 3:5-9 வசனங்கள் வரைக்கும் நீங்க படிங்க. போதும் இல்லைங்களா? அப்போ அந்த பழைய மனுஷனும் அவனுக்குரிய செய்கைகள், அதுக்கு முன்னாடி அப்போஸ்தல் பவுல் பேசும் போது நிறைய விஷயம் சொல்றார். இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு புளிச்சமாவை கூட நாம் எடுத்துக்கலாம். எல்லாமே பாவம். இதெல்லாம் ரொம்ப கேஷுவலா படிச்சுட்டு போற வசனங்கள் சகோதர சகோதரிகளே. ஆனா இந்த நாட்கள்ல நாம அதற்கு கவனம் கொடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்க ரெண்டு விதமா பிரிக்கிறார் பாவம். 5வது வசனத்துல சொல்றார் ஒரு 5 பாவம், 8வது வசனத்துல சொல்றார் இன்னொரு 5 பாவம். ரெண்டும் வெவ்வேறு விதமான பாவங்கள். 5வது வசனத்துல சொல்றார் முழுக்க 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 சுயத்தை திருப்தி படுத்துறதுக்காக நம்ம மாம்சத்துல நிறைவேறக்கூடிய பாவங்கள். இது கொஞ்ச அளவும் உங்க சிந்தையில இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட உங்க சிந்தையில அங்க இருக்கக்கூடாது, இருக்குதா இல்லையா சிந்திக்கணும். கர்த்தருடைய பாத்திரத்துல பானம் பண்றதுக்கு முன்னாடி அது என்னென்ன சொல்றாரு, விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, பொருள் ஆசை, இது எல்லாமே எப்படிப்பட்ட விஷயம்னா சுயத்தை திருப்தி படுத்துவதற்காக நமக்குள்ள நிறைவேறுகிற பாவங்கள். விபச்சாரம், அப்புறம் அசுத்தம், மோகம், துரிச்சை, பொருள் ஆசை. அப்போ உண்மையிலே ஒரு புது சக்தி சகோதர சகோதரி நாம பாக்குறோம், அவர் எப்பயுமே நம்முடைய சுயம் வந்துட்டு திருப்தி ஆகணும் நினைக்க கூடாது. அந்த ஒரு நிலையில இருந்துட்டு கண்டிப்பா அவருடைய வாழ்க்கையில பேச்சில சிந்தையில எல்லாத்துலயுமே ஒரு மாற்றம் மாசத்துக்கு மாசம் வருஷத்துக்கு வருஷம் இருக்கணும். கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கணும். அந்த மாதிரி வாழ்க்கையில தான் நாம் இருந்து கான்சென்ட்ரேட் ஆகி வந்திருக்கிறோம், முழுக்க முழுக்க சுயம் திருப்தி ஆகணும். ஆனா புது சக்தி அந்த கப்பர் அப்படி இல்ல, அதே சமயத்துல வருஷத்துக்கு வருஷம் ஒரு மாற்றம் இருக்கணும் அவங்க லைஃப்ல. இந்த விஷயத்துல அவங்களுடைய அவங்களுடைய நோக்கம் முழுக்க பிதாவை திருப்தி படுத்தக்கூடிய சிந்தை தான் அங்க இருக்கு. ஆனா நாம ஏன் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுறோம்னா, சில சமயங்கள் நம்மை அறியாம நமக்குள் அந்த பழைய மனுஷன் எப்பயும் போலவே இருந்துட்டு இருப்பான். உண்மையிலே நாம சொல்ல போனா நாம கடைசி வரைக்கும் ஒரே பாயிண்ட் தான் பேசிட்டே இருப்போம், ஆனா வெவ்வேறு ஆங்கிள் பேசிட்டு இருப்போம். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு ஒரு ஒரு சமயத்துல ஒரு விசேஷமான முக்கியத்துவம் கொடுப்போம், கொஞ்சம் கிளியரா உள்ள போய் பார்ப்போம். இதுதான் நம்ம பண்ணுவோமோ இல்லையா, ஒரு ஒரு நாளும் புது விஷயம் நம்ம அங்க பேச முடியாது. ஆனா இந்த வசனம் பார்க்கும்போது மேலோட்டமா ஒரு பாவத்தை லிஸ்ட் போட்ட மாதிரி இருக்கும். ஆனா நம்ம பாக்குறோம் இன்னைக்கு இவைகள் எல்லாம் சுயத்தை திருப்தி படுத்தக்கூடிய விஷயங்களாவே இருக்கும். ஆனா ஒரு புது சிருஷ்டி உண்மையிலேயே சுயத்தை மாத்திரம் திருப்தி படுத்தணும்னு எப்பயுமே இருக்க மாட்டாங்க. நாளுக்கு நாள் அவருடைய எண்ணங்கள் மாறிட்டே இருக்கும். சுயம் இல்ல, பிதாசித்தம் அது வேணும் இல்லைங்களா. அதுல பாருங்க அவர் சில விஷயங்கள்லாம் சொல்றாரு, அதுல கடைசி பாருங்க ரொம்ப ஆச்சரியம், பொருளாசை என்னும் போது அது ஒரு விக்கிரகம் சொல்றாரு இல்லைங்களா. அது என்ன பொருளாசை, அது வசனம் படிங்க அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் அஞ்சாம் வசனம். நல்லா விக்கிரக ஆராதனை பாத்தீங்களா, அதான் விக்கிரக ஆராதனை ஆன விட்டா போச்சு, விக்கிரக ஆராதனை ஆன பொருளாசை இல்லைங்களா. அப்ப பொருளாசை தான் தப்பு. ஆனா அது எந்த விதமான தப்புன்னு தான் சொல்றாரு, என்ன விதமான தப்பு, அது ஒரு விக்கிரக ஆராதனைக்கு ஈக்குவல். ஆராதனை யாருக்கு செலுத்தணும், தேவனுக்கு செலுத்தணும். ஆனா அந்த இடத்துல நீங்க ஒரு விக்கிரகம் கொண்டு வந்து வைக்கிறீங்க இல்லைங்களா. அதாவது எப்படி சொல்றாருன்னா, நம்ம பொருளாசைக்கு நம்ம பிரயாசம் படும் பொழுது நம்ம அதையவே முன்கொண்டு வந்து வைக்கிறோம். எந்த இடத்துல, தேவன் இருக்க வேண்டிய இடத்துல. அப்ப நீங்க எதைத்தான் வணங்குறீங்க, அந்த பொருளாசை தான். அப்ப அதுதான் உங்களுக்கு தேவன். அப்ப நீங்க வணங்குறது என்னதான், ஒரு விக்கிரக ஆராதனை வேணாம், சிம்பிளா சொல்ற இல்லைங்களா. அப்ப அது கூட சுயத்தை அங்க திருப்திப்படுத்த செய்யற அந்த காரியம். இங்க எட்டாவது வருஷத்துல என்ன பேசுறாரு, 8 மற்றும் 9 அங்கே கூட 5 பாவம் பேசுறார், கோபம், மூர்க்கம், பொறாமை, தூஷணம், வம்பு வார்த்தை, பொய் இல்லைங்களா. அப்போ இதெல்லாம் நமக்கு வெளியரங்கமா எமோஷனல் ஆயிட்டு நம்ம வெளியரங்கமா காண்பிக்கிற விஷயங்கள். கோபம், மூர்க்கம், பொறாமை, தூஷணம், வம்பு வார்த்தை மற்றும் பொய், இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பு இருக்கு. நம்ம இது ரொம்ப நேரம் நம்ம இதுக்காக முயற்சி செய்வது இல்ல. ஆனா சகோதர சகோதரிகளை இது கூட நாம இங்க பாக்குறோம். இதெல்லாம் கோபம் கொஞ்சம் சீரியஸ் ஆகும் போது கோபம் எதனால் வருது நம்ம பார்க்கிறோம். சில ஏமாற்றங்கள் இருக்கலாம், சில விஷயங்கள் நம்ம திருப்திப்படுத்தப்படாமல் இருக்கலாம், அப்போ அந்த கோபம் அங்க வருது வெளியே. மூர்க்கம் சொல்லும் போது நம்முடைய பொறுமை சாந்தத்தை நாம எப்ப தவற விடுறோமோ நெக்ஸ்ட் என்ன ஆயிடுது, அந்த மூர்க்கம் வெளிப்படுத்து பாக்குறோம். அதே மாதிரி நாம பொறாமை சொல்லும் போது ரொம்ப அருமையா சொல்றார் இல்லைங்களா. பாருங்க, மேலிஸ் பை பிளான்ட் ரிவெஞ்ச், பொறாமை உங்களுக்குள் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா திட்டமிட்டு பழி வாங்குவீங்க இல்லைங்களா. அப்ப இந்த குணம் எல்லாம் எவ்வளவு மோசமான குணம் நாங்க சொல்றோம், இதெல்லாம் புளிச்சுமா, இதெல்லாம் வேண்டாம் உங்களுக்குள்ள இல்லைங்களா. அதான் அங்க சொல்றாரு. அப்போ அந்த விஷயம், அந்த பாவங்கள், கோபம், மூர்க்கம், பொறாமை, தூஷணம், வம்பு வார்த்தை, அந்த பொய் கூட சொல்லும் போது ரெண்டு விதமா நாம் பிரிக்கிறோம். ஒண்ணு தேவனுக்கு விரோதமா பேசுற பொய், சில சமயங்கள்ல சகோதரர்களுக்கு விரோதமா பேசக்கூடிய பொய். இது கூட ரெண்டு விதத்துல நாம அங்க போகிறோம் போடலாம். அப்ப இதெல்லாமே புளிச்ச மாவு, நமக்குள்ள இருக்கக்கூடாத புளிச்ச மாவு பாவங்கள் சகோதர சகோதரிகளே. ஆனாலும் கூட நம்ம அறியாமை கூட சில சமயங்கள்ல நமக்குள்ள நம்மையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில சுபாவங்கள். ஆனா இதோடு நீங்க வந்துட்டு புசிக்க வேண்டாம், அதான் அப்போஸ்தல் பவுலினுடைய எச்சரிக்கை அங்க நமக்கு கொடுக்கிறார். உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவர் அவர் வந்துட்டு தூஷணமான வார்த்தைகள் பேசக்கூடாது, ஒரு புது சிருஷ்டி. மாறாக அந்த இடத்துல அவர் என்ன பேசணும், ரொம்ப அன்பு நிறைந்த வார்த்தைகள் பேசணும். இது நம்ம சும்மா பேசுறோம், ஆனா நம்ம அதை நம்ம உணர்ந்து பார்க்கும் பொழுது எவ்வளவு முக்கியத்துவம் அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கொடுக்கணும் அதை நாம் தெரிஞ்சுக்கொள்ளணும். அதே போல அவர் வந்துட்டு பொய் பேசக்கூடாது, மாறாக அவர் பேசினா என்னதான் பேசணும், சத்தியம் தான் பேசணும். தேவ நேரத்திலையும் சரி, அதே சமயத்துல உலக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலும் சரி. ஆனா இவைகள்லாம் நமக்குள் எப்பயுமே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அப்போஸ்தல் பவுல் சபைக்கு எழுதும் போது லிஸ்ட் போடுறாரு, இந்த மாதிரி பாவங்கள் எல்லாம் இருக்கு. ஒண்ணு உங்களுக்கு திருப்திப்படுத்துறதுக்காக உங்களுக்கு நிறைவேற்றிருக்கும், இன்னொன்னு நீங்கள் ஏமாற்றத்துக்குள்ள போகும் பொழுது வெளியே வெடிக்கும் சில குணலட்சணங்கள் என்னன்னா அப்படின்னா கோபம், மூர்க்கம், பொறாம, தூஷணமான வார்த்தைகள், பொய் பேசுறது, இல்லைங்களா? சிம்பிளா தெரியும். ஆனா நம் வாழ்க்கையில நம்மை மேற்கொள்வதற்கு இவர்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதான் நம்ம அங்க பாக்குற சகோதர சகோதரிகளே. ஆனா அப்போஸ்தல் பவுல் கடைசியா சொல்றார், துர்குணம் பொல்லாப்பு என்றும் என்னும் புளித்த மாவோடு அல்ல, வேற எந்த மாவோடு சொல்றார், துப்புரவு உண்மை. அப்ப துப்புரவு அது எது குறிக்கும், துப்புரவு உண்மை. உண்மைக்கு இங்கிலீஷ்ல ட்ரூத், சத்தியம் நம்ம சொல்லிடலாம். ஆனா துப்புரவுக்கு என்ன சொல்லுவோம், தூய்மை, பரிசுத்தம், அப்படித்தான் வருது இல்லைங்களா? ஆனா இங்கிலீஷ்ல சின்சியாரிட்டி, சின்சியாரிட்டி நம்ம சொல்லாம பாருங்க, சின்சியாரிட்டி. நீங்க காலை தீர்மானம் படிப்போம், எழுதியிருப்பார் அதுல ஒரு ஒரு வார்த்தை, ஐ வில் ட்ரை டு பி சிம்பிள் அண்ட் சின்சியர் டுவர்ட்ஸ் ஆல். டெய்லி நாம அது சொல்லணும், ரொம்ப அருமையான வார்த்தை. நான் ஒவ்வொரு நாளும் தேவன் கிட்ட நாம சொல்லணும், என்னுடைய சகோதர சகோதரிகிட்ட கூடுமான வரைக்கும் எளிமையாகும். அதே சமயத்துல என்ன சொல்றாருன்னா சின்சியர் ஆகும்னா அது கூட என்னத்தான் வருது, உண்மையா, அதான் வருது. எதுவுமே கரெக்ட், மறைவா இல்ல, ரொம்ப வெளிப்படையா, டிரான்ஸ்பரண்டா நான் இருக்க நான் விரும்புறேன், வெளிப்படையா, எதையும் மறைச்சு வச்சு இல்ல. அதுதான் அந்த சின்சியரிட்டிக்கு நாம அங்க பாக்குற அர்த்தம். அப்போ துப்புரவு மற்றும் உண்மை எனக்கூடிய மாவோட நீங்க புசிக்கணும். அப்போ நம்ம இந்த பழைய புளிச்ச மாவுகளோடு இல்ல, சொல்லப்பட்ட பாவங்கள் எல்லாம் நமக்கு இருக்கும், ஆனா அது இல்லை, அது இல்லாம அதையும் உணர்ந்து அதை அது அந்த காரியங்களுக்காக தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இப்போ நாம் என்ன வச்சுட்டு போனோம் அப்படின்னா, வெளிப்படையா இருக்கணும் தேவன்கிட்ட. ரொம்ப முக்கியமா பாத்திரத்துல பானம் பண்ண போது இந்த பாயிண்ட் தான் இன்னைக்கு நமக்கு முக்கியமான பாயிண்ட். துப்புரவு மற்றும் உண்மையோடு நீங்க பானம் பண்ணுங்க, புசிங்க. துப்புரவு சொல்லும் போது வெளிப்படையா இருங்க தேவன்கிட்ட, என்னன்னா நமக்குள்ள என்னென்ன மாதிரி பலவீனங்கள் இருந்துச்சு, இந்த வருஷம் என்ன மாதிரி பலவீனங்களும் என்ன மேற்கொண்டுடுச்சு, எந்த பலவீனத்துக்கு நான் வீழ்ந்து போயிட்டேன், எந்த பாவம் நான் செஞ்சிட்டேன். மறைக்காதீங்க தேவன்கிட்ட, சின்சியரா இருங்க தேவன்கிட்ட. இந்த பாத்திரத்துல போய் பானம் பண்ணும் போது அப்படியே நெஞ்சு திறந்து காமிங்க தேவனுக்கு, நான் இதெல்லாம் பண்ணேன் இந்த வருஷம். அந்த துப்புரவு உங்க மனசுல இருக்கணும், அதோடு தான் நீங்க போய் அங்க பானம் பண்ணணும். அதோடு கூட என்ன இருக்கணும், ட்ரூத், சத்தியம் இருக்கணும். ஆனா அந்த வெளியரங்கமா இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சகோதர சகோதரிகளே, அதுதான் நம்ம பாக்குறோம். நாம வந்துட்டு அபாத்திரர் ஆகிறோம், ஏன் ஆகிறோம், சில பாவங்கள் செஞ்சிருக்கோம், அபாத்திரர் ஆகிட்டோம். இப்போ பாத்திரர் ஆகி போய் அந்த பாத்திரத்துல பானம் பண்ணணும், பாத்திரர் உடனே ஆயிட முடியுமா, உடனே ஆக முடியாது. அதுக்காக பானம் பண்ணாம இருந்துட முடியுமா, நிச்சயம் முடியாது. அதுல பானம் பண்ணியே ஆகணும், மிகப்பெரிய ஆசீர்வாதம். இப்ப எப்படி போய் பானம் பண்றது, ஜஸ்ட் செய்யுங்க ஒரு விஷயம் தேவன் கிட்ட, அப்படியே உங்களுடைய இருதயத்தை திறந்து காமிங்க. அப்ப நான் இந்த மாதிரி நடந்துட்டேன் இந்த வருஷம் முழுக்க, இன்னும் நீங்க என்னை அனுமதிக்கிறீங்களா, நான் பத்து பாத்திரத்துல பானம் பண்ணட்டும், பானம் பண்ணட்டுமா, கிருபை மன்னிப்பு வாங்குங்க. அது நீங்க வாங்கினா தான் நீங்க போய் அங்க பங்கு பெற முடியும். அது வாங்கணும்னா அதுக்கு முன்னாடி அப்படியே தேவன்கிட்ட வெள்ளி அரங்கமா எல்லா விஷயம், அதுதான் அந்த சின்சரிட்டி. அப்போஸ்தல் பவுல் ரொம்ப அருமையா சொல்றார், துப்புரவு அப்புறம் உண்மை, உண்மை தேவன்கிட்ட இருக்கணும், ரொம்ப முக்கியம், கிளியரா இருக்கணும். ஏன்னா இது அந்த சின்சரிட்டிங்கிற வார்த்தை ஆராய்ச்சியில பிரதர் சொல்றாங்க, அது ரொம்ப அருமையான வார்த்தையிலிருந்து வருது. அது வந்து லத்தீன் பாஷையில சின்சரோஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வருது, சின் சரோஸ், அதுல இருந்துட்டு சின்சியாரிட்டி வருது. சின் சரோஸ் சின்னா என்னன்னா இல்லாமல், செரோஸ்னா என்னன்னா மெழுகு. அப்ப சின்சரோஸ்னா என்ன? சின்சரிட்டினா மெழுகு இல்லாமல். என்னது மெழுகு இல்லாமல் அப்படின்னா? அந்த காலத்துல இருக்கிற வழக்கத்துல இருந்து இந்த வார்த்தை வருது. அந்த காலத்துல இருந்து இந்த மண் பாண்டம் செய்வாங்க இல்லைங்களா, பானை. அதாட்டி அந்த மண் மண் பொருட்கழிவை கைவினை பொருட்கள்லாம் செய்யும் போது அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் கிராக் எல்லாம் இருக்கும். அப்ப கிராக் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை அடைக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, கிராக்கோட மண் பானம் செல்றது நல்லதான். அது என்னதான் பார்க்கிறோம், மண் பானியில ஓட்ட, இது நல்லதா கெட்டதா? கெட்டது இல்லைங்களா. அதை மறைக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்க, மெழுகு போட்டுருவாங்க சரிங்களா. ஆனா சின்சரோஸ் அப்படின்னா இந்த மெழுகு இல்லாதது. இதே வார்த்தை கிரேக்ல என்ன வருதுன்னா, இது எப்படித்தான் கண்டுபிடிக்க முடியும்? போய் பானை வாங்குறோம், மெழுகு போட்டுக்கிறாங்களா இல்லையா எப்படி தெரியும் அப்படின்னா, அந்த பானையை நீங்க என்ன பண்ணா, சூரியனுக்கு நேரா வச்சு பார்க்கணும். அப்ப அந்த ஒளி உள்ளுக்குள்ள வரும்போது எங்க வேக்ஸ் போட்டுருக்கிறாங்களோ அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப இந்த இருக்க இந்த ஓட்டை இருக்கிற விஷயத்தை எதுதான் வெளிப்படுத்துது, சூரிய ஒளி. அதுதான் கிரீக் கிரேக்க பாஷை வார்த்தை அங்க சொல்லுது. கிரேக்க வார்த்தை என்னன்னா ஹெலியான் கிரினோஸ். சும்மா நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்காங்க. ஹெலியான் கிரினோஸ் வருது. இதுல அந்த ஹீலியோஸ் என்னன்னா சன், கிரினோஸ் அப்படின்னா அது நமக்கு நல்லா தெரியும், ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. சூரியன் தான் தீர்ப்பும், இது உண்மையான பானையா, மெழுகு இருக்கிற பானையா, மெழுகு இல்லாத பானையா, அதுதான் லத்தீன்ல சின்சரோஸ் இதுல ஹெலியான் கிரினோஸ். இந்த வார்த்தையில தான் அந்த சின்சரிட்டி வருது. அப்படின்னா என்னன்னா, அந்த ஓட்டைகளை மறைக்கிற மெழுகு இல்லாமல் வெளிப்படையா இருக்கணும். ஓட்டையை மறைக்கிறதுன்னா என்ன பார்க்கணும், நம்ம நமக்குள் இருக்கிற குறைகளை மறைச்சிட்டு இல்லாம ரொம்ப சின்சியரா இருங்க. வெள்ளி அரங்கமா தேவன் கிட்ட போய் நீங்க இந்த பாத்திரத்துல நீங்க பானம் பண்ணுங்க. அப்ப அந்த ரெண்டு முக்கியம், துப்புரவு அப்புறம் உண்மை என்னும்மாவோட நீங்க போய் அங்க பாத்திரம் பண்ணு. ரொம்ப முக்கியம் சகோதர சகோதரி. சில பாவங்கள் அங்க லிஸ்ட் நாம பார்த்த இன்னைக்கு மெடிடேட் பண்ண வேண்டிய விஷயங்கள் இந்த புளிச்சு மாவோடு அல்ல, மாறாக துப்புரவு என்னும் உண்மையோ, துப்புரவு மற்றும் உண்மையோடு நீங்க போய் பானம் பண்ணு. அப்ப அந்த பாவங்கள் பாக்குறோம், இவைகள் நமக்கு இல்ல, இந்த கடந்த நாட்களில் நம்மை மேற்கொண்டு இருக்கலாம், ஒரு வழி கூட இருக்கலாம், நம்மை அறியாமையில் கூட, சில சமயங்கள பர்பஸா கூட. அப்ப தேவன்கிட்ட நாம் மன்னிச்சு, அதே சமயத்துல துப்புரவு மற்றும் உண்மை, தேவன்கிட்ட உண்மை இருக்கணும், அதே மாதிரி வெளிப்படையான உண்மை இருக்கும். அப்போ தேவன் கண்டிப்பா கிருபை பண்ணுவார். நம்ம அந்த பாத்திரத்துல அவர் நினைக்கிற சிந்தையோடு நம்ம பானம் பண்ணுவோம். தேவன் தாமின் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.